2016 ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், பார்த்திராத சாரதி, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சூதர்களை பற்றி நிலவி வருகின்ற பலவிதமானதும் தெளிவில்லாததுமான விவரங்களை மட்டுமே இந்த முறை சுருக்கமாக பார்ப்போம். என்னதான் சுருக்கமாக சொன்னாலும் இந்த விவரங்களில் முக்கியமான ஒரு சிலவற்றையாவது சொல்ல 2-3 தவணைகள் தேவைப்படும். ஆனால் பரவலாக அறியப்படாத விவரங்கள் என்பதால் சூதர்கள் பற்றியும் அவர்கள் செலுத்திய ரதங்களை பற்றியுமான மிக மிக மேம்போக்கான பார்வையையாவது செய்தாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலில் சூத என்பதன் உச்சரிப்பு, இதிலுள்ள தேவை தட்டு என்பதிலுள்ள தேவை போல் அழுத்தி உச்சரிக்க வேண்டும். தர்மம் என்பதிலுள்ள தேவை போல உச்சரித்தால் சூதாடுபவன் என்று பொருள் வரும். இனி நாம் பார்க்க போகும் எல்லா சூதர்களும் வேறுபாடு இருந்தால் குறிப்பிட்டு சொன்னாலொழிய தட்டு என்பதில் உள்ளதை போல அழுத்தி உச்சரிக்கப்பட வேண்டிய வகையை சேர்ந்தவர்கள். சூதர்களில் மிகப்பெரிய புலவர்களும் உண்டு. சொல்லப்போனால் பாரதம் ஆரம்பிக்கும் நேரத்தில் ஜனமேஜயர் செய்யும் யாகத்துக்கு வரும் ரோமஹர்ஷணர் என்ற சூதருடைய மகளான உக்ரஸ்ரவஸ்தான் வியாசரிடம் தான் கற்ற மகாபாரத கதையை ஜனமேஜயருக்கு சொல்லத் தொடங்குகிறார். சூத குலத்தில் பிறந்தமையால் சூதர் என்றும் சூத புராணிகர் என்று பிரசித்தி பெற்ற ரோமஹர்ஷனுடைய மகன் என்பதால் சௌதி என்றும் இவருக்கு பெயர். ஜனமேஜயருக்கு பாரத கதையை சொல்ல விரும்புவதாக இவர் சொன்னதுமே அவருக்கு அர்க்கியம், நீர், ஆச்சனம் முதலியவற்றை கொடுத்து உபசரித்து நைமிசாரண்யத்தில் வசிக்கும் ரிஷிகள் அவரை வணங்கி பாரத கதையை கேட்க தொடங்குகிறார்கள். இவர் சூதர்களில் ஒரு வகை. இன்னொரு வகையான சூதர்களை பற்றி கர்ணன் சொல்வதை சென்ற முறை பார்த்தோம். சத்திரியர்களுக்கும் அந்தணர்களுக்கும் ஏற்பட்ட கலப்பால் தாயோ தந்தையோ ஒருவர் ஓரினம், இன்னொருவர் மற்றோரினம். குலத்தைத்தான் சூத வம்சம் என்று அழைத்தார்கள். அதாவது சத்திரியன்தான், ஆனால் முதல் நிலை சத்திரியனுக்கு அடுத்த நிலையில் வருபவர். சத்திரியன் என்பவன் கத்தி சத்திரம் வைத்திருப்பவன். தண்டல்காரனுக்கு தடி என்றால் சத்திரியனுக்கு கத்தி அடையாளம். பலவிதமான வம்சத்தவர்களும் சத்திரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏகலவ்யன், ஹிரண்ய தனுஷ் என்ற நிஷாத அரசனுடைய மகன், இவன் ஒரு வகை சத்திரியன். மத்ஸ்ய தேசத்து அரசர்கள் மீனவர்களாக பிறந்து அரசர்களாக மாறியவர்கள். ancientvoice.wiki.com/matsya. பாண்டவர்கள் அஞ்ஞாதவாச காலத்தில் மறைவாக இருந்த விராட மன்னனும் மத்ஸ்ய அரசனே. இவனுடைய மகளான உத்தரையைத்தான் அபிமன்யுவுக்கு கொடுக்கிறார்கள். இந்த உத்தரையின் பிள்ளைதான் பரீட்சித்து, பரீட்சித்தின் பிள்ளை ஜனமேஜயர். இதை எதற்காக சொன்னோம் என்றால், சத்திரியர்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அல்லர். யாரெல்லாம் ஆண்டார்களோ அவர்களெல்லாம் சத்திரியர்கள். சத்திரியர்களுக்குள்ளே பலவிதமான பிரிவுகள் இருந்தன. சிலரை உயர்ந்த வகை என்றும் மற்றவர்களை 2ம் 3ம் நிலை சத்திரியர்களாகவும் பார்த்தார்கள். அப்படி ஒரு பிரிவுதான் இந்த சூதர் எனப்படும் பிரிவு. தேரோட்டுவது இந்த பிரிவின் வேலைகளில் ஒன்று. தசரனுடைய மந்திரி சபையில் இடம்பெற்ற சுமந்திரரும் ஒரு சூதரே. தேரோட்டியாகவும் இருந்தார். ராமன் காட்டுக்கு போகும்போது காட்டில் கொண்டு போய் விட்டவர் இவர். அமைச்சராகவும் இருந்தவர் என்பதை கவனிக்க வேண்டும். தேரோட்டுவது சுலபமான பணி என்று. சாதாரணமாக உலா போதல், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போதல் முதலானவற்றுக்கும் தேரில் செல்ல வேண்டி இருந்தது. ஓட்டுவதற்கு ஒருவன் தேவைப்பட்டது. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 39 ஸ்லோகம் 10 ராமன் காட்டுக்கு கிளம்பும் தோற்றத்தை சொல்கிறது. ஔபவாகம் ரதம் யுக்துவா துவம் ஆயாகி என்று தசரதன் சுமந்திரருக்கு கட்டளை இடுகிறான். இந்த ஔபவாகம் என்று சொல்லி கீதா பிரஸ் வெளியிட்டுள்ள கோரக்பூர் பதிப்பு, ஃபிட்டிங் வித் த பெஸ்ட் ஆஃப் ஹார்சஸ் அ சாரியட் ஃபிட் ஃபார் பிளஷர் டிரைவ்ஸ் என்று குறிக்கிறது. ஆகவே உல்லாசமாக பயணிப்பதற்கான தேர்கள் வேறு வகை என்பது தெளிவாகிறது. அதே சமயத்தில் யுத்தகலத்தில் ஓட்டுவதற்கும் அதே தேரோட்டியே தேவைப்பட்டான். யுத்தத்துக்கு போகும் தேரில் சேமப்பாகர்கள் என்று ஸ்பேர் சாரிட்டியர்ஸ் சிலர் அமர்வார்கள். இப்படி அமர்வதற்கான இடமும் தேரில் அமைக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் கம்பராமாயணத்தின் யுத்தகல காட்சிகளில் பார்க்கலாம். சேமத்தேர், சேமப்பாகர் என்றெல்லாம் ஸ்பேர் சாரியட்ஸ், ஸ்பேர் சாரிட்டியர்ஸ் குறிக்கப்பட்டார்கள். ஒரு பாகன் போரில் இறந்து விட்டால் உடனடியாக அந்த இடத்துக்கான பொறுப்பை ஏற்பதற்கு தயார் நிலையில் சேமப்பாகர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கான மறைவான ஆசனங்களும் தேரின் முன்பகுதியில் இருக்கும். ஓட்டுகின்ற சாரதி மட்டுமே எதிர்வில்லாளியின் நேர் பார்வையில் இருப்பான். அபிமன்யுவின் கொலைக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்குள் கொல்லாவிட்டால் தான் தீப்பாய்ந்து இறக்கப் போவதாக அர்ஜுனன் சபதம் செய்ததும் காலத்தின் மொத்த வடிவனான கண்ணனே மறுநாளை பற்றி சிந்திக்கிறான். இந்த விவரங்களை ஓரளவுக்கு விரிவாக காலமே நாளையை பற்றி சிந்தித்தால் tamilonline.com/tendal/article.asp(8=9620) என்ற தலைப்பில் பார்த்திருக்கிறோம். இந்த சூழலை அறிய வேண்டுவோர் இத்தவணையை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எத்தனையோ யுத்தங்களுக்கு கண்ணனுக்கு தேரோட்டியவனான தாருகனுக்கு தேரை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று கண்ணன் உத்தரவிடுகிறான். அர்ஜுனனுக்கு ஒருவேளை ஏதாவது நேர்ந்துவிட்டால் அக்கணம் முதல் தான் போருக்கு தலைமை ஏற்கப் போவதாக அர்ஜுனனுக்கு தெரியாமல் முன்ஜாகிரதையான ஏற்பாட்டை செய்து கொள்கிறான். இந்த விவரிப்பில் தேரை போருக்கு எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் கிட்டுகின்றன. நீ இன்று இரவு விழுந்ததும் உத்தமமான ரதத்தை யுத்த முறைப்படி சித்தம் செய்து ஜாக்கிரதையோடு கொண்டு வா. சூத, கௌமோதகி என்கிற திவ்யமான கதையையும் சக்தியையும் சக்கரத்தையும் வில்லையும் அம்புகளையும் எல்லா உபகரணங்களையும் ரதத்தின் மீது எடுத்து வைத்து வீரியமுள்ளதும் யுத்த பூமியில் ரதத்தில் விளங்குகின்றதும் கருட வடிவமுள்ளதுமான என்னுடைய கொடிமரத்துக்கு தேரின் நடுவில் இடத்தை ஏற்படுத்து. குழையையும் குதிரைகளையும் அலங்காரம் செய்தாருக. அந்த தேரில் வலாகம், மேக புஷ்பம், சைப்பியம், சுக்ரீவம் என்கிற உத்தமமான குதிரைகளை பூட்டி நீயும் கவசம் பூண்டு நில் என்று இவ்வாறு அந்த விரிவான உத்தரவு நடக்கிறது. தொகுதி 5, துரோண பருவம், அத்தியாயம் 71, பக்கம் 264. ரதத்தை யுத்தத்துக்கு உரிய விதத்தில் தயார் செய். இன்னின் ஆயுதங்களை ரதத்தில் எடுத்து வை. என்னுடைய கருடக்கொடி பறப்பதற்கான இடத்தை தேருக்கு நடுவில் ஏற்படுத்து. அதாவது யுத்த காலத்தில் தேர் கொடியுடன் கூடியதாக இருந்தே ஆக வேண்டும். பிற சமயங்களில் அந்த அவசியம் இல்லை. குடை இருக்க வேண்டும், குதிரைகளை அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் என்றால் யுத்தத்துக்கான குதிரைகளுக்கென்று விசேஷமான கவசங்கள் முதலானவை உண்டு. இவற்றை குறிப்பது இந்த அலங்கரித்தல் என்ற பயன்பாடு. அப்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்து. அப்புறம் மறக்காமல் நீயும் உன் கவசத்தை பூட்டிக்கொண்டு தயாராக இரு. தேவைப்படும் நேரத்தில் நான் சங்கை ரிஷபஸ்தாயியில் ஊதுவேன். நீ எங்கிருந்தாலும் நான் இருக்கின்ற இடத்துக்கு உடனடியாக வந்தே ஆக வேண்டும் என்று ஜெயத்ரத வதத்துக்கு முதல் நாள் இரவில் பார்த்தனுடைய சாரதியான கண்ணன் தன்னுடைய சாரதியான தாருகனுக்கு உத்தரவிடுகிறான். அதாவது உல்லாச பயணங்களுக்காக தேரை தயார் செய்வது ஒரு விதம் என்று வால்மீகி ராமாயணமும், யுத்தத்துக்காக ரதத்தை தயார் செய்வது அடியோடு வேறு மாதிரியானது என்பதை நாம் இதுவரையில் பார்த்திராத சாரதியான கண்ணனுடைய உத்தரவும் பேசுவதை காண்கின்றோம். இனி சாரதிகளுக்கு போர்க்காலத்தில் உள்ள சில தனிப்பட்ட கடமைகளையும் சற்று மேலோட்டமாகவாவது பார்ப்போம். சஞ்சயன் என்ற தேர் சாரதியை பற்றியும் பார்க்க வேண்டும். திருதராஷ்டிரனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியில் பார்ப்பது போல் அவன் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பது போன்ற சித்தரிப்புகள் எல்லாம் எத்தனை பொய்யானவை என்பதையும் சொல்ல வேண்டும். சஞ்சயனுக்கு வியாசர் தெய்வீக பார்வையை கொடுத்திருந்தார் என்றாலும் சஞ்சயன் அதை பயன்படுத்திய விதமே வேறு. ஒவ்வொரு நாளும் சஞ்சயன் யுத்த பூமியில்தான் இருந்தான். 18ஆம் நாள் யுத்தத்தின் போது பீமனிடம் பிடிபடுகின்றான். இந்த எலியை போய் என்ன செய்வது, விட்டுவிடு என்று பீமனிடம் சொல்லி சஞ்சயனை விடுவிக்கிறார்கள். இவற்றையும் பார்ப்போம். இவற்றையெல்லாம் பார்த்தால்தான் கர்ணன் என்னும் சூதபுத்திரனை சூழ்ந்திருக்கும் பனித்திரை விலகும், பார்வை தெளிவாகும். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.